نستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أما بعد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد ஒவ்வொரு வாரமும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த பாட வகுப்பில் அன்றாடம் எங்களுக்கு தேவைப்பட்ட சில உபதேசங்களை தருவதோடும் மார்க்கம் தொடர்பாக ஏற்படக்கூடிய ஒரு சில சந்தேகங்களுக்கும் அவ்வப்போது தீர்வுகளை வழங்கலாம் என்று நாங்கள் தீர்மானித்திருக்கிறோம். எனவே இந்த பாட வகுப்பிலே கலந்து கொள்ளக்கூடிய சகோதரர்கள், இதிலே சொல்லப்படக்கூடிய விஷயங்களை நல்ல முறையிலே செவிதாழ்த்தி கேட்டு அதனை தங்களுடைய வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்துவதோடு பிறருக்கும் எத்தி வைக்கின்ற அந்த வேலைகளை செய்வது ஒவ்வொரு சகோதரர்கள் மீதும் கடமை. இந்த பணியை பொறுத்தவரையில் இந்த பாட வகுப்பு நடத்துவதை பொறுத்தவரையில் உலமாக்கள் ஆலிம்கள் பல சிரமங்களுக்கு மத்தியிலேதான் இந்த பாடங்களை நடத்துவதற்கு முன்வருகிறார்கள். ஆலிம்களிடத்திலே கேட்டு பார்த்தால் தெரியும், ஒரு பயான் ஒரு பாட வகுப்பை தயார் செய்வதற்கு எவ்வளவு நேரம் பிடிக்கிறது. அதை பேசுவதாக இருந்தால் ஒரு அரை மணித்தியாலம் அல்லது ஒரு முக்கால் மணித்தியாலம் பேசிவிட்டு போய்விடலாம். வெளிப்படையிலே இவ்வளவு நேரம் எடுக்கிறது என்று மக்களுக்கு தோன்றலாம். ஆனால் அதனை தயார் செய்வதற்கு, அதனை தேடி ஒரு தொகுப்பாக ஆக்குவதற்கு உலமாக்கள் பல மணி நேரங்களை ஒதுக்குவதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே இதற்கு இருக்கக்கூடிய சகோதரர்கள் ஒரு மதிப்பு கொடுக்க வேண்டும், அதற்கு ஒரு கண்ணியத்தை அவர்கள் கொடுக்க வேண்டும். அதேபோன்று ஏனைய வராத சகோதரர்களுக்கும் அவர்களை வர வைப்பதற்குரிய அந்த முயற்சியை செய்ய வேண்டும். பல மணித்தியாலங்கள் மெனக்கட்டு ஒரு ஆலிம் ஒரு பயானை தொகுத்து வந்து சொல்லுவதற்கு முற்படக்கூடிய அந்த சபையிலே, இந்த சபையிலே இருக்கக்கூடிய ஒரு சிலர் ஆரம்பிக்கக்கூடிய அந்த நேரத்திலே அல்லது பாடம் நடக்கப் போகிறது அதற்குரிய நாள் என்று தெரிந்தும் எழுந்து செல்லுகின்ற அந்த காட்சி என்பது அது தர்ம சங்கடமான ஒரு காட்சியாக இருக்கிறது, ஒரு சங்கடத்துக்குரிய ஒரு காட்சி. இது எங்களுக்கு மத்தியிலே நடக்கக்கூடாது. அப்ப இதனை தொகுத்து வரக்கூடிய உலமாக்கள் மூலவிமார்கள் அவர்கள் சகோதரர்கள் சரியாக இருந்து அவதானித்து அதனை கேட்டு அதன் மூலமாக அவர்கள் பிரயோஜனம் அடைய வேண்டும், அதன் மூலமாக எங்களுக்கு நன்மை கிடைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அவர்கள் முயற்சி செய்கிறார். அதனை புரிந்து கொண்டு சகோதரர்கள் செயல்பட வேண்டும். அதனை புறக்கணிக்கின்ற, அதனை உதாசீனம் செய்கின்ற அந்த தன்மை எங்களிடத்திலே வரக்கூடாது. ஒவ்வொரு சகோதரர்களும் இதிலே கவனம் செலுத்த வேண்டும். இஸ்லாத்தை பொறுத்தவரையில் எங்களிலே மிக முக்கியமாக வெளிப்படையாக நடைமுறையிலே இருக்கக்கூடிய ஒரு அமல் இந்த தொழுகை. இந்த தொழுகையை பற்றி இந்த உபதேசத்திலே ஒரு சில விஷயங்களை ஞாபகப்படுத்தலாம் என்பது என்னுடைய நோக்கம். பொதுவாக ஒரு சமுதாயத்தை எடுத்துக்கொண்டால், ஒரு ஜமாஅத் இதை எடுத்துக்கொண்டால், அந்த ஜமாஅத்தினுடைய கவர்ச்சி, அந்த ஜமாஅத்திலே இருக்கக்கூடிய சகோதரர்களுடைய அந்த சரியான ஒரு, அதாவது ஒரு தோற்றம் எதிலே வெளிப்படும் என்றால், அவர்கள் அங்கே இருக்கக்கூடிய சகோதரர்கள் அந்த ஜமாஅத்து தொழுகையில் பள்ளியிலே வந்து அழகான முறையிலே நிறைவேற்றுகின்ற பொழுதுதான் அதனுடைய சரியான வெளிப்பாடு இருக்கும். அதுதான் ஒரு கவர்ச்சி. நாம் இந்த ஊரிலே இத்தனை பேர் இருக்கிறோம் என்பதிலே கவர்ச்சி கிடையாது. அல்லது நாம் இந்த பள்ளிக்கு இத்தனை பேர் கட்டுப்பட்டு இருக்கிறோம் என்பது கவர்ச்சி கிடையாது. இத்தனை பேர் சந்தா செலுத்துகிறோம் என்பதும் கவர்ச்சி கிடையாது. அல்லது எங்களுக்கு இத்தனை பிள்ளைகள் இருக்கின்றன, இது எல்லாம் கவர்ச்சி கிடையாது. இஸ்லாத்தை பொறுத்தவரையில் வெளிப்படையான அன்றாடம் காணக்கூடிய காட்சியும் கவர்ச்சியும் எதிலே இருக்கிறது என்றால், இந்த ஜமாத்திலே இருக்கக்கூடிய சகோதரர்கள் பள்ளிக்கு வந்து ஜமாஅத்தோடு அந்த தொழுகையை நிறைவேற்றுவதிலே தான் இருக்கு. இஷா தொழுகை, சுபஹ் தொழுகை என்றால் சஃபுகள் நிரம்ப வேண்டும், வழிய வேண்டும். அதுதான் அந்த சமுதாயம் ஈரோட்டமான ஈமானோடு இருக்கிறது, ஜமாஅத்தோடு நல்ல முறையில் இவர்கள் இருக்கிறார்கள் என்பதற்குரிய ஒரு வெளிப்படை பிரதானமான ஒரு அடையாளம். இதை நாங்கள் சரியாக விளங்கிக் கொள்வதில்லை. இதை நாம் சரியாக புரிந்து கொண்டால், நாம் ஒவ்வொருவரும் ஒரு தொழுகை கூட எங்களுடைய வீடுகளிலே தொழுவதற்கு நாங்கள் விரும்ப மாட்டோம். எப்படியாவது சரி முயற்சி செய்து பள்ளிகளிலே வந்து ஜமாஅத்தோடு தொழுகின்ற அந்த வேலையை நாம் செய்வோம். எனவே இந்த உபதேசத்தை கேட்கக்கூடிய இங்கு இருக்கக்கூடிய சகோதரர்களாக இருந்தாலும் சரி, இதனை வெளியூர்களில் இருந்து கேட்கக்கூடிய சகோதரர்களாக இருந்தாலும் சரி, உங்கள் பகுதியிலே இருக்கக்கூடிய அந்த ஜமாஅத்தை நீங்கள் வலுப்படுத்த விரும்பினால், உங்கள் பகுதியிலே இருக்கக்கூடிய அந்த பள்ளியை உயிரோட்டமான பள்ளியாக நீங்கள் ஆக்க விரும்பினால், நீங்கள் அன்றாடம் தொழுகைக்கு அந்த பள்ளிக்கு சமூகம் அளிக்க வேண்டும். அதிலேதான் வெற்றி இருக்கிறது, அதிலேதான் அந்த சமுதாயம் சீராக இயங்குகிறது, சரியாக செயல்படுகிறது என்கின்ற ஒரு விளக்கம், ஒரு வெளிப்பார்வை அதிலேதான் இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே இருந்த அந்த நபித்தோழர்களுடைய அனுமானம் எப்படி இருந்தது? அந்த நபித்தோழர்கள் எப்படி அந்த பள்ளியோடு தொடர்பு வைப்பதையும் தொடர்பு வைக்காமல் இருப்பதையும் அவர்கள் அனுமானித்தார்கள் என்பதை நாங்கள் ஹதீஸ்களிலே பார்க்கிறோம். அருமை தோழர்கள் சொல்லுகிறார்கள், எங்களிலே யார் பள்ளியோடு தொடர்பாக இருப்பாரோ அவர்தான் ஒரு சிறந்த முஸ்லிம் என்றும், எங்களிலே யார் இந்த பள்ளியோடு தொடர்பாகின்ற விடயத்திலே பின்தங்கி இருக்கிறார்களோ அவர்களை முனாபிக்குகள், நயவஞ்சகர்கள் என்றும் நாங்கள் கணக்கிடக்கூடியவர்களாக இருந்தோம் என்று அந்த நபித்தோழர்கள் சொல்கிறார். எனவே அவர்களுடைய கணிப்பு எப்படி இருந்தது என்றால், பள்ளியோடு வர தொடர்பாக கூடியவர்கள், ஜமாத்தோடு வந்து தொழுகையை நிறைவேற்றக்கூடியவர்கள் தான் முஸ்லீம்களாக இருக்கிறார்கள். அவர்கள் தான் சரியான இஸ்லாத்திலே இருக்கிறார்கள். எவர்கள் பள்ளியோடு தொடர்பை வைக்கவில்லையோ, அதனை விட்டு பின்வாங்குகிறார்களோ, அதனை புறக்கணிக்கிறார்களோ, அவர்கள் முனாஃபிக்குகள், நயவஞ்சகர்கள். நயவஞ்சகர்கள் தான் இப்படி இருப்பார்கள் என்ற ஒரு பார்வை அவர்களிடத்திலே இருந்தது. அதனால்தான் அவர்கள் சொல்லுகிறார்கள், எங்களிலே யார் பின்வாங்குகிறார்களோ பள்ளியை விட்டும் ஜமாத்து தொழுகையை விட்டும், அவர்களை நாங்கள் நயவஞ்சகர்களில் நின்றும் உள்ளவர்களாகவே கணக்கெடுக்கக்கூடியவர்களாக இருந்தோம் என்றவர்கள் சொல்லுகிறார். எனவே அந்த அனுமானம் எங்களிடத்திலும் வரக்கூடிய ஒரு நிலைமை இருக்குமே. ஆனால் எங்களுடைய நிலைமை என்ன? எங்களிலே இருக்கக்கூடிய அதிகமானவர்களுடைய நிலைமை என்ன? எனவே அதனை அந்த சகோதரர்கள் சிந்திக்க வேண்டும். பின்தங்கி இருக்கக்கூடியவர்கள் யோசிக்க வேண்டும், நான் இந்த அளவு பள்ளி விஷயத்திலே பின்வாங்குகிறேன், இந்த அளவு நான் ஜமாத்து தொழுகை விஷயத்திலே பின்வாங்கிக் கொண்டிருக்கிறேன், என்னுடைய நிலைமை என்ன? நான் ஒரு நயவஞ்சகனாக ஆகிவிடுவேனா இல்லையா? என்னை ஏனைய சகோதரர்கள் எப்படி பார்ப்பார்கள்? எந்த ஒரு கண்ணோட்டத்திலே அவர்கள் பார்ப்பார்கள் என்கின்ற அந்த ஒரு மனதிலே ஒரு வகையான அந்த பதற்றம் இருக்க வேண்டும். அந்த உறுத்தல், அந்த பதற்றம் இருந்தால் நிச்சயமாக அவர்கள் பள்ளியை நோக்கி வருவதற்கு அவர்களுடைய மனம் தூண்டும். எனவே இந்த விஷயத்திலே ஒவ்வொரு சகோதரர்களும் முயற்சி செய்வார். ஒருமுறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுபஹ் தொழுகையை அவதானித்தார். சுபஹ் தொழுகையை அவதானித்தால் வளமையாக வரக்கூடிய மக்களிலே அந்த வரவு மிக குறைவாக இருந்தது. ஒரு சிலர் வரவில்லை. அவர் குறைவாக வந்திருக்கிறார்கள் என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு விளங்கியது. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொருவருடைய பெயரையும் சொல்லி கேட்டார்கள், இவர் வரவில்லையா, இன்னார் வரவில்லையா, இப்படி ஒவ்வொருவருடைய பெயரையும் சொல்லிவிட்டு கேட்டுவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த இரண்டு தொழுகைகள் இருக்கின்றன, இஷா தொழுகை, அதே போன்று சுபஹ் தொழுகை. இந்த தொழுகைகளை பொறுத்தவரையில் அஃபலு ஸலாத் அலல் முனாஃபிகீன், இது நயவஞ்சகர்களுக்கு மிகவும் பாரமான ஒரு தொழுகை என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். எனவே சுபஹ் தொழுகையிலே தான் அந்த அவதானிப்பு நடக்கிறது. அந்த அவதானிப்பின் போதுதான் ஒவ்வொருவருடைய பெயரையும் சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விசாரிக்கிறார்கள். அந்த சந்தர்ப்பத்திலே தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த செய்தியை சொல்லுகிறார்கள், இந்த தொழுகை பாரமான ஒரு தொழுகை, முனாஃபிக்குகளுக்கு இந்த இஷா தொழுகை, அதை போன்று சுபஹ் தொழுகை. எனவே எங்களிலே அதிகமான சகோதரர்கள் சுபஹ் தொழுகைக்கு சமூகம் அளிப்பதில்லை. இஷா தொழுகைக்கும் சுபஹ் தொழுகைக்கும் உள்ள அந்த வித்தியாசத்தை நாங்கள் அவதானித்தால் அரைக்கு அரைவாசி குறைவு, ஒரு மடங்கு குறைவு, கூடுதலாக அப்படித்தான் இருக்கிறது. ஒவ்வொரு சகோதரர்களும் முடிவெடுத்துக் கொள்ளுங்கள், சரியான ஒரு தீர்மானத்தை எடுங்கள். நான் சுபஹ் தொழுகைக்கு வருவேன், என்னால் வர முடியும், நான் முயற்சி செய்து வருவேன் என்கின்ற அந்த தீர்மானத்தை எடுத்து நீங்கள் முயற்சி செய்தால் நிச்சயமாக அல்லாஹு தஆலாவினுடைய உதவி கிடைக்கும். யார் எங்களுடைய விடயங்களிலே முயற்சி செய்கிறார்களோ அவர்களுக்கு நாங்கள் அதனை இலகுபடுத்திக் கொடுப்போம், அல்லாஹு தஆலா சொல்கிறார். ஆனால் நாங்கள் அதனை கணக்கெடுப்பதில்லை. ஒரு முக்கியமான ஒரு பயணம் இருக்கிறது, நாளை காலை ஒரு 4 மணிக்கு கொழும்பு பஸ்ஸுக்கு நாங்கள் அதனை பிடிக்க வேண்டி இருக்கிறது, போக வேண்டி இருக்கிறது என்றால் நாம் சரியாக அந்த உரிய நேரத்துக்கு, 4 மணிக்கு பஸ் என்றால் ஒரு 3:30க்கே நாங்கள் அலாரம் வைத்து எழுப்பி விடுகிறோம். அல்லது முக்கியமான ஒரு குழு பயணம் இருக்கிறது, ஒரு சுற்றுலா பயணம் இருக்கிறது என்றால் அதற்கு ஒரு நேர அலாரத்தை வைத்து அந்த நேரத்திற்கு நாங்கள் எழுந்து அந்த பயண நேரத்திற்கு முன்னாலேயே நாங்கள் தயாராகி விடுகின்ற நிலைமைகளை பார்க்கிறோம். எனவே முயற்சி செய்தால் நிச்சயமாக முடியும், எங்களால் செய்யலாம். ஆனால் அதற்குரிய சரியான முயற்சிகளை நாங்கள் செய்வதில்லை, அதனை கவனிப்பதில்லை. அது எங்களுக்கு ஒரு பாரமான ஒரு விடயமாக காணப்படுகிறது. அது பாரமாக இருந்தால் அந்த அடுத்த கட்டம் எங்களுடைய நிலைமை, அங்கே நிஃபாக்தனம் உருவாகிறது என்பதற்குரிய ஒரு அடையாளமாக அது காணப்படுகிறது. எனவே இந்த நிலைமைக்கு நாங்கள் துணை போகக்கூட, சுபகு தொழுகைக்கு வராமல் யாரெல்லாம் தூக்கத்துக்கு அடிமையாகி தூங்குகிறார்களோ அவர்கள் நினைத்துவிடக்கூடாது நாங்கள் தூக்கத்துக்கு அடிமையாக இருக்கிறோம் என்று நினைத்துவிடக்கூடாது. அவர்கள் யாருக்கு அந்த நேரத்திலே அடிமைப்படுகிறார்கள் என்றால் ஷைத்தானுக்குத்தான் அடிமைப்படுகிறார்கள். ஷைத்தானுடைய அந்த வலையிலே தான் அவர்கள் சிக்குகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொன்னார், ஒரு மனிதன் தூங்கினால் ஷைத்தான் முடிச்சு போடுகிறான். இன்னும் நன்றாக தூங்கு, சுபகுடைய அந்த அதான் கேட்கக்கூடிய சந்தர்ப்பத்திலே, சுபகுடைய சந்தர்ப்பத்திலே இன்னும் நன்றாக நீ தூங்கு என்று ஷைத்தான் தடவி கொடுக்கிறான். எழும்புவதற்கு ஷைத்தான் விடமாட்டான். அதனை முறியடித்து ஒரு மனிதர் எழும்பினால் அவர் ஷைத்தானை மிகைப்பார். அதனை முறியடிக்காமல் அந்த ஷைத்தானுக்கு கட்டுப்பட்டு அவர் தூங்கினால் ஒவ்வொரு விடயங்களிலும் இதே கட்டுப்பாடு ஷைத்தான் போட்டுக்கொண்டே இருப்பார். அவர் கட்டுப்பட்டு கொண்டே தான் இருப்பார். ஏன்? ஷைத்தானுக்கு விளங்கும், இவர் என்னுடைய எனக்கு கட்டுப்படக்கூடியவர், இவர் எனது அடிமை, நான் தூங்க சொன்னால் அவர் தூங்குவார், அல்லாஹ் அழைத்தாலெல்லாம் அவர் அழைப்புக்கு பதில் கொடுக்க மாட்டார், எனக்குத்தான் அவர் கட்டுப்படுவார் என்பது ஷைத்தானுக்கு நன்றாக விளங்கும். எனவே ஷைத்தான் ஒவ்வொரு விடயத்திலும் எங்களை கட்டுப்படுத்துவதற்கு முயற்சி செய்வார். எனவே அந்த நாளின் துவக்கம் ஷைத்தானுக்கு கட்டுப்படாத ஒரு நாளின் துவக்கமாக இருக்க வேண்டும். அதற்கு எங்களிடத்திலே வர வேண்டிய மாற்றம், சுபகு தொழுகைக்கு நாம் பள்ளிக்கு வருவோம், சுபகு தொழுகைக்கு ஜமாத்திலே நாம் கலந்து தொழுவது. அந்த மாற்றம் எங்களிடத்திலே ஒவ்வொரு சுபகு தொழுகையிலும் நடக்க ஆரம்பித்தால் ஷைத்தானால் பல விடயங்களிலே எங்களால் விகைக்க முடியாமல் அவன் பின்வாங்கி விடுவான். அல்லாஹுவை நெருங்குவது என்பது எங்களுக்கு இலகுவான ஒரு விடயமாக ஆகும். எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒருவர் தூங்கச் சென்றால் ஷைத்தான் அவருடைய பிடரியிலே முடிச்சு போடுகிறான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அந்த சுபகுடைய அந்த நேரத்திலே இன்னும் நீ நன்றாக தூங்கு, உனக்கு இன்னும் தூக்கம் இருக்கிறது என்று அந்த ஷைத்தான் தூண்டிக்கொண்டே இருப்பான், இவரும் தூங்குவார். இவர்கள் யார் என்றால் ஷைத்தானுக்கு அடிபணியக்கூடியவர். இஸ்தஹ்வத அலைஹிம் ஷைத்தான், ஷைத்தான் அவர்கள் மீது அதிகாரம் செலுத்துகிறான். அந்த நேரத்திலே அவன் ஆட்சி புரிகிறான் அவர்களுடைய விடயத்தில். எனவேதான் தூங்கி எழுந்தவுடன் முதலாவது நாம் செய்யக்கூடிய வேலை என்ன? எங்களுடைய மூக்கை நாங்கள் 3 முறை இடது கையினால் சீறிவிடுகிறோம். ஏன்? ஷைத்தானை விரட்டுவதுதான் அங்கு நோக்கம். சீறிவிட்டுதான் எங்களுடைய அந்த தூங்கி எழுந்தது மோதக்கூடிய அந்த துவாவை நாம் மோதுகிறோம். எனவே இந்த தொழுகைகள் விஷயத்தில், குறிப்பாக இஷா சுபஹ் தொழுகை விஷயத்திலே நாம் கூடிய கவனம் செலுத்த வேண்டும். ஒரு சிலரை நாம் அவதானிக்கிறோம், பகல் முழுக்க வேலை, ஏதாவது ஆகிரத்தோடு சம்பந்தப்பட்ட வேலையா, ஏதாவது மார்க்கத்தோடு தொடர்பான வேலையா என்று கேட்டால் இல்லை, துன்யாவை தேடுகின்ற வேலை. பகல் முழுக்க வேலையாக இருக்கிறோம், லுஹர் இல்லை, அசர் இல்லை, மகரிப் இல்லை, இஷா கூட சில நேரங்களிலே முடியாமல் இருக்கிறது. சரி, சுபஹுக்கு ஏன் வரவில்லை என்று கேட்டால் தூக்கம் போய்விட்டது. அப்ப பகல் நேரங்களில் ஏன் வரவில்லை என்று கேட்டால் வேலை, அங்கு பயணம் போனேன், இங்கு பயணம் போனேன், அங்கே காரணம் வருகிறது. சரி, சுபஹுக்கே நீங்கள் வரவில்லை என்று கேட்டால் தூக்கம். இப்ப நீங்கள் அல்லாஹுக்காக ஒதுக்கக்கூடிய நேரம் என்ன? நீங்கள் அல்லாஹுக்காக செய்யக்கூடிய முயற்சி என்ன? எதுவுமே கிடையாது. எனவே அத்தகையவர்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ள வேண்டும். அவர்கள் அல்லாஹுக்கு பயந்து ஏதோ பகல் நேரத்திலே உழைக்க வேண்டும் என்பதற்காக நீங்கள் போகிறீர்கள், ரிஸ்குகளை தேடுகிறீர்கள். உங்களால் பள்ளிக்கு ஜமாஅத்துக்கு வர முடியாத ஒரு இடத்திலே, ஒரு தூரத்திலே நீங்கள் இருக்கிறீர்கள். ஆனால் இஷா தொழுகைக்கு, சுபஹ தொழுகைக்கு உங்களால் வர முடியும். வீடுகளுக்கு வந்து நீங்கள் ஓய்வெடுப்பதற்கு வருகிறீர்கள். எனவே அந்த நேரத்தில் ஆவசி உங்களை படைத்தவனை நினைப்பதற்கு, அவன் சொல்லக்கூடிய அமைப்பிலே அந்த தொழுகையை நிறைவேற்றுவதற்கு உங்களுடைய மனம் இடம் கொடுக்கவில்லை என்றால் எந்த ஈமானை வைத்து, எந்த தொழுகையை வைத்து மறுமை நாளிலே அல்லாஹ்விடத்திலே எனக்கு சொர்க்கத்தை தா என்று வாதிடப் போகிறேன்? முடியாது. எனவே ஒவ்வொரு சகோதரர்களும் நாம் சிந்திப்பதோடு அடுத்த சகோதரர்களுக்கும் இதை பற்றிய ஒரு விழிப்புணர்வை நாம் கொடுக்க வேண்டும். இன்று எங்களிலே உள்ள மிகப்பெரிய ஒரு கோளாறு என்னவென்றால், நாங்கள் அடுத்தவர்களுக்கு விழிப்புணர்வு கொடுப்பதை நாம் நிறுத்திவிட்டோம். அதை நாம் செய்வதே இல்லை. எங்களுடைய ஒரே பகுதியிலே பல பேர் இருப்பார்கள், தொழுகைக்கு வரவே மாட்டார்கள். ஒரு முறை வாயை திறந்து நாங்கள் சொல்லியிருக்க மாட்டோம், பள்ளிக்கு வாருங்கள், தொழுகைக்கு வாருங்கள், வாருங்கள் ஜமாஅத்து தொழுகைக்கு போவோம், அல்லது அதனுடைய சிறப்பு இப்படி இருக்கிறது, அதனுடைய பாதிப்பு போகாமல் இருந்தால் அதனுடைய பாதிப்பு இப்படி இருக்கிறது என்று எங்களிலே யாரும் உணர்த்துவதில்லை. அதை நாங்கள் அப்படியே கைவிட்டு விட்டோம். நாங்களும் அதிலே பிரயோஜனப்படுவதோடு, பள்ளியோடு தொடர்பு வைப்பதோடு அடுத்த சகோதரர்களுக்கும் அதனை உணர்த்துகின்ற அந்த வேலைகளிலே ஒவ்வொரு சகோதரர்களும் ஈடுபட வேண்டும். எங்களிலே, எங்களுடைய ஜமாஅத்திலே முஸ்லீம்கள், முனாஃபிக்குகள் அல்ல, முஸ்லீம்கள் 100 பேர் இருந்தால் 100 பேரும் பள்ளிக்கு வர வேண்டும். 1000 பேர் இருந்தால் 100 பேர் பள்ளிக்கு வருகிறார்கள் என்றால் 100 பேர் தான் முஸ்லீம்கள். மிச்சம் 900 பேர் அவர்கள் நயவஞ்சகத்தனத்திலே தான் இருக்கிறார். எனவே நான் முஸ்லீம் என்று நான் மாறுதட்டி சொல்லக்கூடிய ஒரு நிலைப்பாடு என்னிடத்திலே எப்பொழுது வரும் என்றால், நான் ஜமாஅத்தோடு பள்ளியோடு அந்த தொடர்பை வைக்கின்ற அந்த நிலைமை என்னிடத்திலே சரியாக இருந்தால் தான் வரும். எனவே இந்த ஜமாஅத்திற்குள் இருக்கக்கூடிய, இந்த பள்ளிக்கு கட்டுப்பட்ட 200 முஸ்லீம்கள் இருந்தால் 200 முஸ்லீம்களும் நிச்சயமாக பள்ளியோடு தொடர்பாக இருப்பார்கள். 200 முஸ்லீம்கள் இருந்து 200 முனாபிக்குகள் இருந்தால் 200 முஸ்லீம்கள் தான் தொடர்பாக இருப்பார்களே ஒழிய 200 முனாபிக்குகள் தொடர்பாக இருக்க மாட்டார்கள். அந்த முனாபிக்குகள் பட்டியலிலே நாங்கள் யாரும் வந்துவிடக்கூடாது. அது உலகத்தை பொறுத்தவரையில் அதனுடைய பாரதூரம் எங்களுக்கு விளங்காது. மறுமையை பொறுத்தவரையில் சாதாரணமாக ஒரு நிராகரிப்பாளருக்கு கிடைக்கக்கூடிய தண்டனையை விடவும் கடுமையான தண்டனை அந்த பள்ளியோடு தொடர்புகள் இல்லாத, அதே போன்று முனாபிக்குகளாக ஜமாஅத்திற்குள் இருக்கக்கூடியவர்களுக்கு நிச்சயமாக இருக்கிறது என்பதை ஒவ்வொரு சகோதரர்களும் புரிந்து நாங்கள் செயல்படவில்லை. இறுதியாக ஒரு செய்தியை நான் ஞாபகப்படுத்தி வருகிறேன். அதாவது, நாம் பள்ளிக்கு வந்து ஜமாஅத்தோடு தொழக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தில் எங்களுடைய தொழுகைகளிலே நாங்கள் ஓதக்கூடிய அந்த குர்ஆனிய வசனங்களுக்கென்று ஒரு தனி ஒரு சிறப்பு இருக்கிறது. பள்ளிக்கு வந்து ஜமாஅத்தோடு நாங்கள் தொழுகிறோம். இவ்வாறு தொழக்கூடிய சந்தர்ப்பத்திலே நாங்கள் ஓதக்கூடிய அந்த தொழுகைகளிலே ஓதக்கூடிய அந்த குர்ஆன் வசனங்கள் இருக்கிறதே, அதற்கு ஒரு தனி ஒரு சிறப்பு இருக்கிறது. ஒருமுறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், சஹி முஸ்லிம் என்ற கிரந்தத்திலே 802வது இலக்கத்திலே வரக்கூடிய செய்தி, பள்ளிக்கு வந்திருக்கக்கூடிய அருமை தோழர்களை பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார், உங்களிலே ஒருவர் இப்பொழுது வீட்டுக்கு சென்று தன்னுடைய வீட்டிலே அவர் பார்க்கிறார் 3 குட்டி அடங்கிய ஒட்டகம், கொழுத்த ஒட்டகம் அவருடைய வீட்டிலே இருக்கிறது, அது அவருக்கு சொந்தமாகவே இருக்கிறது என்றால் இதனை யாராவது சரி விரும்புவீர்களா என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார். உடனே நபி தோழர்கள் சொல்கிறார்கள், நிச்சயமாக நாங்கள் விரும்புவோம், எங்களில் யாருக்குத்தான் அது விருப்பமாக இருக்காது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சொல்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இதே போன்றுதான் ஒருவர் தொழுகையிலே குர்ஆனை ஓதுகிறார், குர்ஆனை ஓதும்போது 3 வசனங்களை அவர் ஓதிவிட்டு அவர் செல்லுகிறார் என்றால் அந்த 3 குட்டியடங்கிய அந்த ஒட்டகங்கள் இருப்பதை விடவும் அது அவருக்கு சிறப்பானது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார். எனவே இது யாரிடத்திலே சொல்லப்படுகிறது? அருமை தோழர்கள் பள்ளிக்கு வந்திருக்கிறார்கள், ஜமாஅத் தொழுகையை நிறைவேற்றி இருக்கிறார்கள், அவர்களிடத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், உங்களுடைய வீட்டுக்கு நீங்கள் சென்று பார்க்கும் பொழுது உங்களுக்கு இப்படி இருக்கிறது, இப்படி ஒரு சொட்டு உங்களுக்கு சேர்ந்து இருக்கிறது என்றால் உங்களுக்கு விருப்பமாக இருக்குமா? இருக்காது, நிச்சயமாக இருக்கும். அதே போன்று அதைவிட ஒரு சிறந்த ஒரு சொத்து தான் பள்ளியிலே வந்து நாங்கள் தொழுகையை நிறைவேற்றுகிறோம், அந்த தொழுகையிலே நாங்கள் குர்ஆன் வசனங்களை ஓதுகிறோம், நாங்கள் 3 குர்ஆன் வசனங்களை அந்த தொழுகையிலே ஓதினால் அந்த 3 குட்டி அடங்கிய ஒட்டகம் கிடைப்பதை விட எங்களுக்கு சிறந்தது, 4 ஓதினால் 4 கிடைப்பதை விட சிறந்தது. இப்படி எத்தனை வசனங்களை நாங்கள் ஓதுகின்றோமோ, எத்தனை வசனங்கள் எங்களுடைய தொழுகைகளிலே ஓதப்படுகின்றதோ அத்தனை ஒட்டகங்கள் கிடைப்பதை விட சிறந்தது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். ஒட்டகத்தினுடைய பெருமதி, இன்று எங்களுடைய ஊரிலே இருக்கக்கூடிய மாட்டினுடைய பெருமதியை 200,000 தாண்டுகிறது, இதைவிட பெருமதி கூடியது ஒட்டகம். உதுஹியாவுக்கு மாட்டுக்கு 7 பேர், ஒட்டகத்திற்கு 10 பேர் அளவு சேர்ந்து அந்த ஒட்டகத்தை கொடுக்கலாம். அந்த அளவு பெருமதியானது ஒட்டகம். அந்த ஒட்டகம் கிடைப்பதை விடவும் ஒரு வசனம் பள்ளியிலே வந்து நாம் தொழுகையிலே ஓதுவது சிறப்புக்குரியது என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். நாம் பள்ளிக்கு வராமல், தொழுகைக்கு வராமல், எங்களுடைய கடைகளை திறந்து அல்லது எங்களுடைய ஏதாவது உலக வேலைகளை நாங்கள் பார்த்தாலும் எங்களால் இந்த அளவு சம்பாதிக்க முடியுமா? ஒரு வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், ஒரு 2 லட்சம் 3 லட்சம் பெருமதியானது. எங்களால் அந்த குறிப்பிட்ட ஒரு 10-20 நிமிஷத்துக்குள் இத்தனை லட்சம் எங்களால் சம்பாதிக்க முடியுமா? ஒரு காலமும் முடியாது. எனவே அந்த சிறப்புகளை எல்லாம் நாங்கள் தவற விடுகிறோம். எனவே பள்ளியிலே வந்து தொழுகையிலே ஓதுவதும் நன்மை இருக்கிறது, பள்ளியிலே வந்து நாங்கள் குர்ஆனை ஓதுவதிலும் நன்மை இருக்கிறது என்று அந்த அமல் எங்களிடத்திலே மிக குறைவாக இருக்கிறது. எங்களிலே யாரும் அதை நடைமுறைப்படுத்துவதில்லை. பள்ளிக்கு வந்தால் நேரம் இருந்தால் ஏண்டிய அளவு கதைக்கிறோம் அல்லது வேறு ஏதாவது வேலைகளிலே ஈடுபடுகிறோம், அந்த அமலும் இருக்கிறது. சஹி முஸ்லிமிலே 803வது இலக்கத்திலே வரக்கூடிய செய்தியிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அஃபலா யகுது அஹதுக்கும் இலல் மஸ்ஜித், உங்களில் ஒருவர் பள்ளிக்கு வந்து அவர் 2 குர்ஆன் வசனங்களை படிக்கிறார், அவருக்கு 2 ஒட்டகங்கள் கிடைப்பதை விட சிறந்தது. 2 குர்ஆன் வசனங்களை அவர் ஓதுகிறார், அவருக்கு 2 ஒட்டகங்கள் கிடைப்பதை விட சிறந்தது. தொழுகையிலே ஓதுகிறார், அந்த ஒட்டகங்கள் கிடைப்பதை விட அது சிறந்தது. இது எல்லாவற்றுக்கும் அந்த நன்மை பள்ளியிலே தான் இருக்கிறது. அந்த பள்ளியோடு தொடர்பு வைப்பதிலே தான் இருக்கிறது என்பதை நாங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வமீன் அஆதாதிஹின்ன மினல் இபல், எத்தனை வசனங்கள் ஒருவரால் ஓதப்படுகிறதோ எத்தனை வசனங்கள் தொழுகையிலே ஒருவரால் ஓதப்படுகிறதோ, எத்தனை வசனங்கள் ஒருவர் கற்றுக்கொள்கிறாரோ, அத்தனை ஒட்டகங்கள் அவருக்கு கிடைப்பதை விடவும் சிறந்தது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். எனவே இந்த முயற்சியை நாங்களும் செய்வதோடு அடுத்த சகோதரர்களுக்கும் சேவிக்க வேண்டும். ஒரு பக்கம் அதிகமான நன்மைகள் கிடைப்பதற்குரிய வாய்ப்பு இந்த பள்ளியோடு தொடர்பு வைப்பது, ஜமாத்து தொழுகையோடு தொடர்பு வைப்பதில் இருக்கிறது. இன்னொரு பக்கம் இந்த தொடர்புகள் இல்லாத போது பாவங்களை நோக்கி செல்லக்கூடியவர்களாக, அல்லது உள்ளங்களிலே சந்தேகம் ஏற்படக்கூடியவர்களாக, அல்லது உள்ளங்களிலே விரோத புரோதங்கள் ஏற்படக்கூடியவர்களாக, அல்லது ஈமானை விட்டும் தூரமாக இருக்கக்கூடியவர்களாக, ஷைத்தானுடைய ஆதிக்கத்துக்கு உள்ளானவர்களாக, நயவஞ்சகத்தனம் குடிகொண்டவர்களாக நாங்கள் மாறுவதற்கெல்லாம் வாய்ப்பு இருப்பதற்குரிய அடிப்படை காரணம் பள்ளியோடு உள்ள எங்களுடைய தொடர்பு சரியாக இல்லாமை என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா இந்த கேட்ட உபதேசத்தின் படிக்கு நானும் நீங்களும் நடைமுறைப்படுத்துவதற்கு தௌஃபிக் செய்ய வேண்டும். வாக்குலு கொலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ். சுபஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுபஹானல்லாஹி.